திருச்சிற்றம்பலம். மாணிக்கவாசக பெருமான் அருளு செய்த திருவாசகம் விளக்க உரை. தலைப்பு அன்னை பத்து. வழங்குபவர் சிவ எஸ் ராமலிங்கம் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
சைவத்தின் மேற்சமயம் வேறில்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல். தெய்வம் இல்லனோ நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் ஒற்றாழியும் உயிர் துணையே. எழுதரு மறைகள் தேரா இறைவனை எல்லிற்கங்குல் பொழுதரு காலத்தென்றும் பூஷனை விடாது செய்து பொழுதரு காலத்தென்றும் பூஷனை விடாது செய்து தொழுதகை தலைமேலேற தொழும்பு கண்ணீருள் மூழ்கி அழுது அடி அடைந்த அன்பன் அடியவர்க்கு அடிமை செய்வான். திருச்சிற்றம்பலம் பார்வதீபதையே. அருள் வடிவாகிய அம்பலவாணருடைய பெருங்கருணையினாலே இன்றைய தினம் திருவாசகத்திலே அன்னை பத்து என்னும் பொருள் பற்றி விரிவுரை செய்ய மேற்கொள்கிறேன். திருவாசகத்திலே சிவபெருமானுடைய பெருமைகள் அளவில்லாத நுணுக்கங்களோடு, சைவ சித்தாந்த நுணுக்கங்களோடு சொல்லப்பட்டிருக்கின்றன. நம்முடைய தமிழ்நாட்டுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு அருள் நிதி, ஒரு பொக்கிஷம் திருவாசகம். அதிலே சிவபெருமானுடைய பெருமை, ஆன்மாவினுடைய சிறுமை ரெண்டு சிறப்பாக எடுத்து சொல்லப்படுகிறது. கடவுள் மிக உயர்ந்தவர், எல்லா வகையிலும் உயர்ந்ததாக இருப்பது கடவுள். ஆன்மாவுக்கு அந்த கடவுளுடைய தன்மை வருவதில்லை. என்ன காரணம் என்றால், ஆன்மாவுக்கு சிற்றறிவும் சிறு தொழிலும் உடையது. ஆன்மாவுக்கு இருக்கிற அறிவு மிக குறைவான அறிவு, சிறு தொழில்களை செய்கின்றன. இந்த ஆன்மாவுக்கு கடவுளுடைய தன்மையை உண்டு பண்ணுவது திருவாசகம். திருவாசகத்தை படித்து உணர்ந்து விட்டால் அவன் சிவபெருமானுடைய தன்மையை பெற்று விடுகிறான், அவன் சிவமாக மாறுகிறான். திருவாசகத்தை நன்றாக ஓதி உணர்ந்தவன் சிவமாகவே மாறுகிறான். அதனாலே அத்தகைய பக்குவத்தை உண்டு பண்ணுவது இந்த திருவாசகம். இந்த திருவாசகத்திலே அன்னை பத்து சிவபெருமானோடு மிகவும் நெருங்கிய தொடர்பு உண்டாகும்படியாக பாடுகின்ற பாடல். சிவபெருமானை காதலனாகவும் தன்னை காதலியாகவும் பாவித்து பாடுகின்ற பகுதி. சிவபெருமான் காதலன், மாணிக்கவாசகர் காதலி. அது வந்து நாயக நாயகி பாவம் என்று சொல்லப்படும். நாயகன் நாயகி, தலைவன் தலைவி என்று சொல்லப்படும் இலக்கியங்கள்ல. அதனாலே கடவுள் ஒருவர் தான் பரமபுருஷர். உயிர்கள் அத்தனையும், ஜீவ ஆன்மாக்கள் அத்தனையுமே பெண்களாக சொல்லப்படும். அதனால இந்த ஆன்மாக்களாகிய பெண்கள் பரமபுருஷராகிய சிவபெருமானை அடைந்து பேரின்பம் உருகின்ற பகுதி தான் இந்த நாயக நாயகி பாவம் என்று சொல்லப்படும். அந்த கடவுளானவர் மாணிக்கவாசகராகிய பெண்ணை ஒரு பெரிய சுனையிலிருந்து காப்பாற்றினார். நல்ல பூஞ்சோலை. அந்த சோலையிலே ஒரு பெண் தண்ணீர் எடுக்க சென்றால் அப்பொழுது ஆழமான சுனையிலே விழுந்து விட்டாள். ஆழமான சுனையில விழுந்து விட்டா யார் காப்பாற்றுவது? காப்பாற்ற ஆளே கிடையாது, அப்படிப்பட்ட ஒரு ஆழமான சுனை. அந்த சுனையில விழுந்த போது அந்த பகுதியிலே வந்த ஒரு வேடன் அந்த பெண்ணினுடைய நிலையை பார்த்து உடனே நீண்ட கரத்தை நீட்டி அவளை மேலே ஏற்றி காப்பாற்றினான். அப்படி காப்பாற்றிய அந்த தலைவருக்கு அந்த தலைவி எவ்வளவு நன்றி சொல்ல வேணும், அளவில்லாத நன்றியை சொல்ல வேணும். இது சாதாரண உலகியல் அர்த்தம். இப்ப திருவாசகத்துல மாணிக்க வாசகர் என்ன அர்த்தம் சொல்றாருன்னா, ஆன்மாவாகிய பெண் பிறவியாகிய பெரிய சுனையில விழுந்து விட்டது. அப்பொழுது அந்த ஆன்மாவுக்கு தலைவனாயிருக்கிற பரம்பொருள் அந்த மாயா புவனமாகிய காட்டிலே அந்த பிறவியாகிய சுனையில விழுந்த ஆன்மாவை அருள் என்கின்ற கரத்தை கொடுத்து எடுத்து காப்பாற்றுகிறார். அப்படிப்பட்ட என்னுடைய தலைவனுக்கு நான் சொல்லுகின்ற நன்றி போதுமா? அவன் செய்த கருணை காட்டிலும் என்னுடைய நான் சொல்லுகின்ற வாசகம் எங்கே? அவன் கருணை எங்கே? நான் சொல்லுகின்ற வாசகம் எங்கே என்று அவர் பாடுகிறார்.
ஓங்கும் உருவிடம் உண்டு அம்பலத்து உம்பர் உய்ய அன்று தாங்கும் உருவன். ஓங்கும் உருவிடம் என்றால் ஆலகால விஷத்தை உண்ட சிவபெருமன். ஆலகால விஷம்னா சாதாரணம் அல்ல. அப்படிப்பட்ட விஷத்த சுவாமி சாத்து கழுத்திலேயே நிறுத்திக்கிட்டார்.
எவ்வளவு பெரிய ஆற்றல், எவ்வளவு பெரிய கருணை, ரெண்டையும் குடிப்பது அந்த நீலகண்டம். ஓங்கும் ஒருவிடம் உண்டு அம்பலத்து உம்பர் உய்ய அன்று தாங்கும் ஒருவன் தடவரைவாய் தளங்கும் அருவி வீங்கும் சுனைப்புனல் வீழ்ந்தன்று அழுங்க பிடித்து எடுத்து வாங்கும் அவர்க்கு அறியேன் சிறியேன் சொல்லும் வாசகமே. அகத்துறையில பாடுகிறார் மாணிக்கவாசகர். அது வந்து திருக்கோவையார். அந்த திருக்கோவையார சிவபெருமானே பாடுன்னு சொல்லி அதன் பிறகு பாடுனது. நம்ம எல்லாம் சொல்லாமே பாடுறோம், நம்மளே அவர் தான் பாட வச்சிருக்காரு, அதுல சந்தேகம் இல்லை. இல்லைன்னா திருவாசகம் பாட முடியும்? திருவாசகம் எங்க, நாம எங்க, இந்த திருக்கோவையார் எங்க, நாம எங்க? அவர் தான் உள்ள இருந்து பாட வைக்கிறாரு, அதுல நூத்துக்கு நூறு நம்பிக்கை இருக்கு, சந்தேகம் கிடையாது. சுவாமியே வந்து பாவை பாடின வாக்குல ஒரு கோவை பாடுன்னு கேட்டுக்கிட்டார். அதன் பிறகு பாடிய பாட்டு ஓங்கும் ஒரு விடம் உண்டு அம்பலத்து உம்பர் உய்ய அன்று தாங்கும் ஒருவன் தடவரைவாய் தளங்கும் அருவி அதான் பிறவிக்கடல் வீங்கும் சுனைப்புனல் வீழ்ந்தன்று அழுங்க பிடித்து எடுத்து வாங்கும் அவர்க்கு அறியேன் சிறியேன் சொல்லும் வாசகமே. என்று திருக்கோவையார் பாடினார் மாணிக்கவாசகர். அதனால அந்த திருக்கோவையார் மிகுந்த சுவை நலம், தமிழ் சுவை மிகுந்த பாடல், 400 பாடல். அப்படி மாணிக்கவாசகர் தன்னை காதலியாக, தலைவனை காதலனாக கொண்டு பாடிய பாடல். அந்த பெண் சொல்றா, அம்மாவை பார்த்து சொல்றா, தன்னுடைய தலைவன் எப்படிப்பட்டவன்னு தாய்கிட்ட சொல்றா, தன்னுடைய காதலன் எப்படிப்பட்டவர், அவருடைய தன்மை என்ன அப்படிங்கிறதெல்லாம் தன்னுடைய தாயிடத்துல அந்த பெண் சொல்லுவதாக அமைந்த பாடல் தான் இந்த அன்னை பத்து. அன்னையை பார்த்து சொல்லுகின்ற பாடல். அதுல அந்த மாப்பிள்ளையினுடைய பெருமையை சொல்ற மாணிக்கவாசகர் பொண்ணு, சிவபெருமான் மாப்பிள்ளை அப்படி சொன்னா நல்லா விளங்கும். அந்த மாப்பிள்ளையினுடைய பெருமை எப்படிங்கிறது தான் இந்த பத்து. வேதமொழியரே, அவர் திறந்தா வேத வாக்கு. சில பேர் நல்ல வசனங்களை சொல்றவங்களை பார்த்து என்ன சொல்றான், அவர் பேசினா வேத வாக்குங்க அப்படி சொல்ற. வேதமொழியரே வெண்ணீற்றரு செம்மேனியரு. மாப்பிள்ளை நிறம் எப்படி இருக்குமா, செக்கச்சவேன்னு இருப்பார். செம்மேனியரு நாத பறையினரு அன்னே என்னோ. அவருக்கு பறை எது என்றால் நாதப்பறை. நாதம் என்றால் ஓங்கார நாதம். ஆதியில முதல்ல தோன்றியது ஓங்கார சப்தம். அதனாலதான் சுவாமிக்கு நாதன் என்று ஒரு பேர் வந்தது. நாதன் என்றால் அந்த ரெண்டு பொருள் தட்டுனா ஓசை வரும். இந்த கரம் இந்த கரம் ரெண்டும் தட்டுனா ஓசை வரும். எல்லா ஓசையும் அப்படிதான். ஆனா தட்டாமலே ஒரு ஓசை வரும், அது அநாகதம் என்று பேர். இந்த 6 ஆதாரங்கள்ல அநாகதம் என்று உண்டு. அதுல தட்டாமையே அந்த ஓசை வரும். இரண்டு பொருள் சேராமலே ஒரு ஓசை வரும், அதுக்குதான் மூலநாதம் என்று பேர், அதுக்கு அநாகதம் என்று பேர். சுவாமி அந்த ஓசை வடிவமாக இருக்கிறார், அந்த நாத வடிவமாக இருக்கிறார். இதற்கு அப்பாலே 36வது தத்துவம் நாதம், அந்த நாத தத்துவத்துல சுவாமி குடியிருக்கிறதுனால நாதன் என்று பேர். அந்த நாதம் வந்து ஓங்கார நாதம் என்று சொல்லும். அந்த நாதத்தினுடைய தன்மையை இன்னதென்று சொல்ல முடியாது, அப்படிப்பட்ட நாதம் உடையவர் சிவபெருமான். அந்த நாத பறையின் மூலமாக சுவாமி போருக்கு புறப்படுகிறார், யுத்தகலத்திற்கு செல்லுகின்றவர். அது யுத்தகலத்திலே செல்லுகின்ற வீரன், அந்த வீரனுக்கு ஒரு வாள் வேணும். அந்த வாள் என்ன தெரியுமா? அந்த தலைவன் வச்சிருக்கிற வாள் ஞான வாள். ஞான வாள் ஏந்து ஐயர் நாத பறை அறைமின். அந்த ஐயர் சண்டைக்கு போறார், அவருக்கு சண்டையே தெரியாது, என்றாலும் யுத்தத்துக்கு போறார். புரிய கிட்டிக ஞானவாள் ஏந்து ஐயர் நாத பறை அறைவின், நாதமாகிய பறையை உணக்குங்கள். போருக்கு முன்னால செல்லும் போது அந்த பறைகள் யுத்த பறை, நாத பறை அறைமின். மானமா ஏறும் ஐயர், மானமா ஏறும் குதிரையில ஏறி வருகின்ற மானமா ஏறும் ஐயர் மதிவெண் குடை கவிமின். அந்த வீரனுக்கு நீங்கள் நிலவாகிய குடையை கவித்து விடுங்கள். மதிவன் குடை கவிமின் ஆன நீற்று கவச அடைய புகுமின்கள். அந்த போரிலே நீங்கள் கவசம் வைத்துக் கொள்ள வேணும். அடியார்களுக்கு சொல்றார் மாணிக்க வாசகர், நம்ம தலைவர் சண்டைக்கு வர்றாரு, அந்த யுத்தத்துக்கு வரும்போது அடியார்களாகிய நீங்கள் எல்லாம் கவசம் அணிந்திருக்கணும். கவசம் இல்லையானால் பகைவர்களுடைய ஆயுதங்கள் உங்க உடம்புல பட்டு ரத்தம் உண்டாகும். அதனாலே அதுக்கு பாதுகாப்பாக, கவசம்னா பாதுகாப்பு, அந்த கவசமாக நீங்க திருநீர் அடிந்து கொள்ளுங்கள். மானமா ஏறு ஐயர் மதிவெண் குடை கவிமின் ஆன நீற்று கவசம் அணிவின்கள். திருநீற்றுக்கு கவசம்னு பேர். அதனால்தான் திருமூலர் கங்காளன் பூசும் கவச திருநீற்றை மங்காமற் பூசி மகிழ்வீரே ஆமாயின் தங்கா வினைகளும் சாரும் சிவகதி சிங்காரமான திருவடி சேர்வரே என்று சொன்னார் திருமூலர். அந்த கவசமாகிய திருநீற்றை அணியுங்கள், மதியான நீற்று கவச அடைய புகுமின்கள். வானவூர் வானவூர் ஆள்வோம் நாம் மாயப்படை வாராமே. வானவூரை நாம் அரசாட்சி செய்ய வேணும். அந்த அரசாட்சி அந்த வானவூர் அந்த நாட்டை நாம் கைப்பற்றுவதற்கு முத்தி என்கின்ற நாட்டை, சிவலோகம் என்கின்ற நாட்டை கைப்பற்றுவதற்கு இந்த மாயம் என்கின்ற படைகள், மாயப்படைகள் நிறைய வந்து நம்மிடத்திலே போரிடுகின்றன. அந்த போரிலே அந்த மாயப்படையை விழுந்து சிவலோகமாகிய ஊரை நாம் கைப்பற்ற வேணும், அதற்காக நீங்கள் தயாராக இருங்கள் என்று மாணிக்க வாசகர் சொன்னார். அப்படிப்பட்ட தலைவர் அவருக்கு. அந்த தலைவனுக்கு பறை என்ன என்றால் நாதப்பறை. அந்த பறையின் மூலமாக என்ன தருகிறார் என்றால் ஆன்மாக்களுக்கு வெற்றியை தருகிறார். எதிரிலிருந்து வெற்றியை தருகிறார் என்றால் மாயை என்கின்ற எதிரியை வெல்லுவதற்கு அவர் அந்த பலத்தையும் வெற்றியும் தருகிறார். அதைத்தானே வெல்ல முடியல, மாயை தானே வெல்ல முடியும், பல பேரு வெல்ல முடியாம. இந்த காப்பிய விடுறதுக்கு எவ்வளவு ஒன்னொன்னைய விடுவதற்கு சாதாரணமா முடிவதில்லை, பழக்கம் பழகிச்சுன்னா விட முடியாது. அதே போல எத்தனை பொருள்கள்ல மனிதனுக்கு தொடர்பு இருக்கு. அந்த மாயப்படையெல்லாம் நீங்கும்படியாக அவர் அந்த பறை அறைகிறார். நாத பறையினரே அன்னே என்னும் அவர் வேதத்தை எல்லாம் சொன்னவர். சிவபெருமான் தான் வேத மொழி சொன்னவர். வேதத்துக்கு அதிகாரி யார் என்றால் சிவபெருமான். வேதம் ஆகமும் ரெண்டும் சிவபெருமானுடைய திருவாக்கிலிருந்து வந்தன. அதனால்தான் ஞான சம்பந்த பெருமான் வேத நெறி தலைத்தோங்க முகு சைவ துறை விளங்க சீர்காழியிலே அழுகிறார். அவருடைய அவதாரமே வேத ஆகமங்களை விருத்தி பண்ணுவதற்காக சீர்காழியிலே தோன்றினார். வேத மொழியர் விண்ணீற்றர் செம்மேனியர். அவர் திருநீர் அணிந்திருக்கிறார். எதற்காக அணிந்திருக்கிறார் என்றால் அடியார்களுடைய வினை நீங்குவதற்காக அவர் திருநீர் அணிந்திருக்கிறார். இப்ப நம்ம திருநீர் பூசினா நம்ம வினை நீங்கும், சிவனுக்கு வினையே கிடையாது. அவர் பூசுவதனால நம்முடைய வினை நீங்கு. அடியவர் வினை வளம் நீரள நீரணி அம்பலவன் என்பதும் திருக்கோவையார். வினை வளம் நீரள நீரணி வினை வளம் நீரள சாம்பலாகும்படியாக நீரணி அம்பலவன் என்பதும் திருக்கோவையார். அப்படி விண்ணீற்றர் செம்மே நீயரே நாதப்பர அன்னே அன்னேனா அம்மான்னு அர்த்தம். நாதப்பறையினரி நான் முகன்மாலுக்கும் நாதரின் நாதனார் அன்னே என்னும். அம்மா, அவரு அந்த மாப்பிள்ள எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவரு பிரம்மாவாலையும் காண முடியாதவர், விஷ்ணுவாலையும் காண முடியாதவர், எல்லாருக்கும் தலைவராயிருக்கிறவர், நான் காதலிக்கிற தலைவர் அப்படி சொல்றா. நாதரின் நாதனார் அன்னே என்னும் கண்ணஞ்சனத்தரி அப்படி கண்ணுக்கு மை போட்டிருப்பார். அழகா அஞ்சனம்னா மை, கண்ணுக்கு மை சிவபெருமான் போட்டிருப்பார். அழகா இருக்கணும். இந்த புருவம்னா கருப்பார். அவர் அந்த திருப்புருவத்தை நெரிச்ச உடனே தக்க யாகத்துல எல்லாம் கதி கலங்கி போயிட்டாங்க. அப்படி அந்த வீரத்தை காட்டுகின்ற புனித்த புருவம். அந்த புருவமே வீரத்தையும் காட்டுது, கருணையும் காட்டுது. மேல வீரம், கீழே கருணை. அந்த புருவம் அளவில்லாத ஆற்றலையும் வீரத்தையும் காட்டுது, அது கீழே இருக்கிற கண்ணு அளவில்லாத கருணையை காட்டு. அப்படி அவர் கண்ணஞ்சனத்தரு கருணை கடலினரே, அந்த கண்ணு கருமையான கண்ணு, கருணையான கண், கருணை அளவில்லாத கருணை, கருணை கடல். சுவாமிக்கு கருணை கடல் என்று பேர். கருணை கடல்னா ஒரு காரணமும் இல்லாமல் உயிர்களுக்கு இறங்கி அருள் செய்கிறார். பன்றி குட்டிகள் எங்க, சிவபெருமான் எங்க, பரம்பொருள் எங்க, கடவுள் எங்க, திருமாலுக்கும் பிரம்மாவுக்கும் காண முடியாதவர். இந்த பன்றி குட்டிகள்ல தாய்ப்பன்றி இறந்து போச்சு, அதுக்கு அதனுடைய குட்டிகள் எல்லாம் வெயில்ல கத்தி கிடக்கு, அது வாட்டுல கத்துது வெயில. சுவாமி என்ன செய்தார், தாய்ப்பன்றி வடிவமா எடுத்து அந்த பன்றி குட்டிகளுக்கு பால் ஊட்டினார். அப்படின்னா அவருடைய கருணை என்னன்னு சொல்ற, சரணம் மரணம் பிறப்பென்று இவையரண்டின் மயக்கருத்த கருணை கடலுக்கே சென்றுதாய் கூத்தும்பி. அதனால சுவாமி அன்பு செய்தவர்கள் யாரா இருந்தாலும் அங்க உடனே தோன்றி அருள் பண்ணுவான். கருணையிலே கருணையே வடிவமானவர் அவரு. அதனால அவருக்கு கிருபாகரன் என்று, கருணாநிதி என்று. கருணை கடலினர் உன்னின்றுருக்குவர் அன்னே என்னும், அந்த கருணை கடலாயிருக்கிற சிவபெருமான் என்னுடைய உள்ளத்திலே இருந்து உருக்குகின்றார், என் உள்ளத்தை உருக செய்கின்றார். ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி நீராய் உருக்கி என் ஆறுயிராய் நின்றானே என்று சொல்லுகிறார். அவருடைய உள்ளம் உருகியது. எப்ப திருப்பெருந்துறையில சுவாமிய பார்த்தாரோ அந்த குரு வடிவத்தை பார்த்த நாள் முதலாக அவருடைய உள்ள நெருப்பில் ஏட்ட மெழுகு போல உருகி கொண்டே இருந்தது. அந்த உருக்கம் தான் திருவாசகம், உருகி உருகி பாடு. அப்படியே அந்த வடிவத்தை எண்ணும் போது என்னுடைய உள்ளமெல்லாம் உருகுகிறது. உன்னின் உருக்கி உழப்பிலா ஆனந்த கண்ணீர் தருவரால் அன்னேன், என்னுடைய உள்ளத்திலிருந்து அவர் என்னை உருக்குவதனாலே என்னுடைய கண்ணீரில என்னுடைய கண்ணில தண்ணீர் வந்து கொண்டே இருக்கிறது, கண்ணீர் அருவியாக வந்து கொண்டே இருக்கிறது. அந்த கண்ணீர் எப்படிப்பட்டது என்றால் ஆனந்த கண்ணீர், கவலையான கண்ணீர் அல்ல. இப்ப நம்ம எல்லாம் கவலையை நினைச்சுதானே கண்ணீர் வடிக்கிறோம். மாணிக்க வாசகருக்கு சுவாமிய நினைக்கும் போது கண்ணீர் வருகிறது. அழுதழுது பாடினாரு, அப்படி அழுதால் உன்னை பெறலாமேன்னு சொல்லி அழுது அழுது பாடினாரு. கவலையை நினைச்சு அழுது பாடு. சுவாமியினுடைய பெருமையை அவருடைய கருணையை எண்ணி 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 அழுத, மனிதன் பொன்னை நினைந்து வெகுவாய் உருகுவர், பூவை என்னால் தன்னை நினைந்து வெகுவாய் உருகுவர், இத்தாரணையில் உன்னை நினையாது இங்கு உளுத்தர் எல்லாம் என்ன இருந்து கண்டா இறைவா கச்சி ஏகம்பனேன் பட்டினத்தார் பாடுறார். அதனால மண்ணுக்காக அழுவான், பொண்ணுக்காக அழுவான், மற்ற போகங்களுக்காக மனிதன் அழுகின்றானே தவிர உன்னை நினைச்சு யாரு அழல சுவாமின்னு பட்டினத்தார் சொல்றார். அதனால கடவுளை நினைந்து கண்ணீர் வடிப்பவர்கள், அவருடைய கருணையும் அவருடைய அன்பையும் நினைந்து உருகுகின்றவர்கள் ரொம்ப குறைவு. அப்படி உருகினா சுவாமி உடனே வந்துருவார். உள்ளம் உருகில் உடனாவர் மற்றது தெல்ல அரியர் என்று உந்தீவர, சிற்பர செல்வர் என்று உந்தீவர என்று திருவுந்தியார் என்கின்ற ஞான சாத்திரம் சொல்லுகிறது. அதனால சுவாமியை நினைச்சு கண்ணீர் வருக உள்ள உருகி அவனை தோத்திரம் பண்ண வேணும், அவனுடைய பெருமைகளை உருகி உருகி நினைந்து நினைந்து உருகி உருகி வழிபாடு செய்தால் அளவில்லாத பலன் கிடைக்கும். அவர் சுவாமி உடனே அந்த ஆன்மாவுக்கு வசப்பட்டு விடுவார். மாணிக்க வாசகர் ஆறு காலமும் பூஜை பண்ணினாராம். ஆறு காலமும் பூஜை பண்ணி அழுது அழுது அந்த திருவாசகம் ஆகிய மாலையை சாத்தினாராம். எழுதரு மறைகள் தேரா இறைவனை எல்லிர் கங்குல் பொழுதரு காலத்தென்றும் பூஷனை விடாது செய்து தொழுதகை தலைமேல் ஏற தொழும்பு கண்ணீரும் மூழ்கி அழுது அடி அடைந்த அன்பன் அடியவர்க்கு அடிமை செய்வான் என்று மாணிக்க வாசகருடைய துதி சொன்ன. அதனாலே அவருடைய உள்ளம் அப்படி உருகி பக்குவப்பட்ட உள்ளம். அதனால உள்ளின்றுருக்கி உழப்பிலா ஆனந்த கண்ணீர் தருவரால் அன்னே என்னும் என்று சொல்லுகிறார். அதன் பிறகு அவரு எப்படி இருப்பாருன்னா தினந்தோறும் மாப்பிள்ள போலமா இருப்பார். அவருக்கு வயசு ஆகிறதே கிடையாது. அப்படி மாப்பிள்ள கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க. 25 வயசுல கல்யாணம் பண்ணா 5 ஆச்சுன்னா 30 வயசா இருக்கு. இந்த மாப்பிள்ளை எப்படின்னா இப்போதும் 16 வயது தான். அவருக்கு வந்து மூப்பு என்பதே கிடையாது. அதனால அவர் எப்படி இருக்கிறாருன்னா அவருக்கு அமங்கலம் என்பதே கிடையாது. எந்த நேரமும் புது மாப்பிள்ளையாவே இருக்கக்கூடியவர் சிவபெருமான் ஒருத்தர். அழகு கொஞ்ச நெஞ்ச அழகு இல்லை. அவர் சுந்தரன்னு பேர், சுக்கன்னு பேர். சுந்தரம்னா பேரழகுன்னு அர்த்தம். கண்ணாடிய பார்த்தாரு, தன்னுடைய அழக பார்த்து அவரே ஆச்சரியப்பட்டார். பார்த்து பேரழகா இருந்தார், சுந்தரா வாழ்ந்தார். சுந்தரர் வந்தாரு. அவருடைய அழகு அழகு குறைந்த அழகான குறைய எப்போதும் அந்த அழகு குறைவில்லாத அழகோடு இருப்பார் சுவாமி. அந்த அம்மாளும் ரொம்ப அழகுதான். அழகுக்கு ஒருவரும் உவ்வாத வள்ளி என்று அபிராம அந்தாதி சொல்லும். அப்படி நித்த மணாளர் நிரம்ப அழகியர் சித்தத்திருப்பரால் அன்னே என்னும் அந்த சுவாமி என்னுடைய உள்ளத்தில் இருக்கிறார். சித்தத்திருப்பவர் தென்னன் பெருந்துரை அத்தர் ஆனந்தரால் அன்னே என்னும். அவர் வந்து திருப்பெருந்துறையில ரொம்ப விருப்பமுடையவர். திருப்பெருந்துறை எல்லாம் போயிருக்கு போனீங்களா? திருப்பெருந்துறை ரொம்ப அற்புதமான ஸ்தலம். அவருக்கு ரொம்ப விருப்பமான ஊர் திருப்பெருந்துறை. அந்த திருப்பெருந்துறையில இருக்கக்கூடியவர் என்று அவர் அறிமுகப்படுத்துகிறார். நித்தமணாளரு நிரம்ப அழகியரே சித்த திருப்பரால் அன்னே சித்த திருப்பவரே தென்னன் பெருந்தூரை அத்தரானந்தரால் அன்னே. அவர் கடவுள் நம்முடைய உள்ளத்தில இருக்கிற சித்தத்தில யார் இருக்க வேணும்? கடவுள். நம்முடைய சித்தத்தில பல பொருள்கள் இருக்கின்றன, ஆனா கடவுள் இருக்கிறாரே தெரிய மாட்டேங்க. மற்ற பொருள் எல்லாம் கடவுளை மறைச்சிருக்கு. கடவுளும் உங்க உள்ளத்துல தான் இருக்கிறாரு. உலகமும் நம்முடைய உள்ளத்துக்குள்ளதான் இருக்குது. உலகத்துல நாம தொடர்புள்ளவர்களாக இருக்கிறதுனால உலகம்தான் தெரியுது, கடவுள் தெரிய மாட்டேங்குது. கடவுளோடு தொடர்பு வைக்க 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 அந்த உள்ளே இருக்கிற கடவுள் தெரியும். ஞானிகளுக்கு கடவுள் தான், இந்த உடம்பு தான் கோயிலா, இந்த உடம்பு ஆலயம், உள்ளம் பெருங்கோயில், ஊன் உடம்பு ஆலயம், வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுர வாசல், தெள்ள தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம், கள்ள புலனைந்தும் காளா மணி விளக்கு என்பது திருமந்திரம். அதனால ஞானிகளுடைய உள்ளத்திலே சிவபெருமான் குடி கொண்டிருக்கிறார். இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாள். அவர் கண் இமைக்கிற நேரம் கூட அவருடைய உள்ளத்தை விட்டு போக மாட்டேங்கிறார். கண்ணிலே நிக்குதுன்னு சொல்றாங்கல்ல, இவருடைய உள்ளத்தை விட்டு சிவபெருமான் போந்தாலும் போக மாட்டேங்கிறாராம். இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாள். இது மாதிரி ஒரு வாக்கியம் எந்த உலகத்திலும் கிடையாது. சித்த திருப்பரால் அன்னே என்னும் சித்த திருப்பவரே தென்னன் பெருந்தூரை அத்தரானந்தரால் அன்னே என்னும். அவர் தான் எல்லாருக்கும் தலைவர். அவருக்கு பேரு ஆனந்தர்னு பேர். ஆனந்தர், ஆனந்தம்னா பேரின்பத்தை உயிர்களுக்கு வழங்குவதனால ஆனந்தன் என்று பேர். அவருக்கு ஆனந்த கூத்தர் என்று பேரு. அவர் இருக்கின்ற இடத்திற்கு ஆனந்த நிலையம் என்று பேர். எல்லாம் ஞாபகம் வச்சிருக்கிறீங்க, ஆனந்த நிலையம். அந்த அம்மாளுக்கு ஆனந்த வல்லின்னு பேர். அவருடைய பையனுக்கு முருகானந்தம்னு பேர். எல்லாம் ஆனந்தம், அவருக்கு ஆனந்தம்னு பேர். அதனால சுவாமிக்கு ஆனந்த வடிவமாக இருக்கிறதுனால உயிர்கள் எல்லாருக்கும் ஆனந்தத்தை தருவதனால அவருக்கு ஆனந்தன் என்று பேர். அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அள்ளூரி தித்திக்க பேசுவாய். என்னடி பாக்குறப்ப எல்லாம் அத்தன்னு சொல்லுவ, ஆனந்தன்னு சொல்லுவ, அமுதன்னு தித்திக்க பேசுவையே, அப்படிலாம் பேசுறவ இன்னைக்கு தூங்கிட்டு இருக்கிறையே, எந்திரிச்சு பேசடி அப்படின்னு சொல். திருவம்பாவை அத்தன் ஆனந்தன் அமுதன், இந்த வாசகங்கள்லாம் திருவாசகத்துல சுவாமி அப்படி சொல்லி சொல்லி அனுபவிக்கிறார் கடவுள். ஆனந்தரால் அன்னே என்ன ஆடர பூனுடை தோல்பொடி பூசிற்றோர் வேடம் இருந்தவாறு அன்னே வேடம் இருந்தவா கண்டு கண்டென் உள்ளம் வாடும் இது என்னே அன்னே என்னோ என்னே அன்னே. அந்த எதுகை நயம், அவர் அணிந்திருக்கின்ற ஆபரணம் ஆடுகின்ற அரபு, உடை வந்து தோல் உடை, புலித்தோல் உடை அப்படி அணிந்திருக்கிறார். அவர் வந்து எல்லா உயிர்களுக்கும் அருள் புரிகின்ற என் இயல்பில இருக்கிறதுனால அனைத்து வேடமும் அவருக்கு உரியது, அனைத்தும் வேடமா. ஆடர பூனுடை தோல் பொடி பூசித்தோம், அவருக்கு விருப்பு வெறுப்பு என்பது கிடையாது. நம்ம தங்கத்தை பார்த்தா ரொம்ப விரும்பி அணு, இரும்ப பார்த்தா வெறுப்பா இருக்கும். சிவபெருமானுக்கு தங்கமும் ஒண்ணுதான் இரும்பும் ஒண்ணுதான். இந்த உயர்ந்த பொருள்கள்ல மாணிக்க கல்லும் அவருக்கு ஒண்ணுதான், சாதாரண வெங்க கல்லும் அவருக்கு ஒண்ணுதான். அவருக்கு அந்த பொருள்ல விருப்போ வெறுப்போ கிடையாது, எல்லாம் தனக்கு உரியன. உயிருள்ள பொருள்கள் அனைத்தும் சிவபெருமானுக்கு அடிமைகள், உயிரற்ற பொருள்கள் அத்தனையும் சிவபெருமானுக்கு உடைமைகள். அதனால அறிவுள்ள பொருள் அறிவில்லாத பொருள் எல்லாம் அவனுடைய உடைமை. நாமெல்லாம் யாருக்கு உரியவர்கள்? சிவபெருமானுக்கு உரியவர்கள். இத பல பேர் மறந்துடுறாங்க. இந்த உண்மை தெரியாமையினாலதான் பல பக்கம் போய் பல தெய்வங்களை கும்பிடுறான். நமக்கு தலைவன் யாரு, நேரடி தலைவர் யாரு? சிவபெருமான் ஒருத்தர். அந்த உண்மை விளங்காமையினால அவன் பல பக்கம் சுத்தி அரைஞ்சு அப்புறம் கடைசியில வர்றான். நம்மெல்லாம் அப்படி சுருக்கமா வந்துட்டோம். ரொம்ப சுத்தரன், சுத்த விடல அவர், சுத்த விடாம நம்மை ஆட்கொண்டார். அப்படி அந்த எல்லா உயிர்களுக்கும் இயல்பாக கருணை செய்யக்கூடிய தன்மையினாலே அறவை அணிந்திருக்கின்றார், பொடி பூசி இருக்கிறார், தோலுடை அணிந்திருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த வேடத்தை கண்டு என்னுடைய உள்ளம் உருகியது. அந்த உள்ளத்தை எண்ணிக்கொண்டே அந்த வடிவத்தை பார்க்க வேணும் என்று என்னுடைய உள்ளம் வாடுகிறது என்று சொல்லுகிறார். வேடம் இருந்தவா கண்டு கண்டு என் உள்ளம் வாடும் இதுவென்னே அன்னே என்னும். அந்த வேடத்தை நன்றாக கண்டவர் மாணிக்க வாசகர். அந்த புலித்தோல் உடை திருநீற்று கோலம் நூற்று கோலம் நிமிர்ந்து காட்டினை என்று சொல்றார். இன்னொரு இடத்துல சொல்றாரு, அந்த சுவாமியினுடைய தோல்ல நிறைய திருநீர் அணிந்திருக்கிற அந்த காட்சியை கண்டும் நீ வந்து உருகவில்லையே என்று தன்னுடைய மனத்தை பார்த்து சொல்றார். நிறைய திருநீர் பூசியிருந்தார் தோல் உடம்புல, அந்த திருநீரை பூசியிருந்த அந்த காட்சியை கண்டு உன்னுடைய உள்ள உருகவில்லையே என்று தன்னுடைய உள்ளத்தை பார்த்து கேட்கிறார். அதனால அந்த தோற்றத்தையே மனசுல எண்ணி எண்ணி இன்புறுகிறார்.